December 2011 தென்றல் இதழில் கதிரவன் எழில் மன்னன் அவர்களின் சூர்யா துப்பறுகிறார் பகுதியில் தூய தண்ணீரின் தவிப்பு பாகம் 6 ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். இதுவரை ஷாலினியின் சக ஆராய்ச்சியாளர் ஒருவர் தன் சகோதரி பணிபுரியும் தூய தண்ணீர் தொழில்நுட்ப நிறுவனம் பெரும் ஆபத்தில் இருப்பதாக சொல்லவே ஷாலினி அவருக்கு சூர்யாவை பற்றி கூறுகிறாள். அவர்கள் சூர்யாவை அறிமுகம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஷாலினி தூய தண்ணீரின் முக்கியத்துவத்தை பற்றி சூர்யாவுக்கும் கிரணுக்கும் எடுத்து கூறி இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குமாறு விண்ணப்பிக்கிறாள். சூர்யாவும் கிரண் ஷாலினி இருவருடன் அக்வமரின் என்னும் அந்நிறுவனத்துக்கு சென்று அங்கு சந்தித்த யாவ்னா என்ற இளம் பெண்ணை அவளுடைய ஓட்டப்பயிற்சி, வரவேற்பறையின் கலை அமைப்பு ஆகியவற்றை கூர்ந்து கவனித்து கணித்து தன் திறனில் நம்பிக்கை பெறச் செய்கிறார். பிறகு யாவ்னா மூவரையும் ஆராய்ச்சி கூடத்துக்கு அழைத்துச் சென்று பலதரப்பட்ட உப்பகற்றல் நுட்ப சாதனங்களை பற்றி விவரிக்கிறாள். ஆவியாக்கல், டிஸ்டிலேஷன், எதிர் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் போன்ற எளிதான பழ நுட்பங்களை பற்றி கூறிவிட்டு புது நுட்பங்களை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கையில், சென்னையிலேயே பயன்படுத்தப்படும் குறைவெப்ப உப்பகற்றல் அணுமின் நிலையங்களில் வெளிப்படும் வெப்பத்தையும் பயன்படுத்தி தூய தண்ணீர் தயாரித்தல் போன்ற வியத்தகு விஷயங்களை யாவ்னா விவரித்ததும், சூர்யா தற்போதைய புதிய தூய தண்ணீர் உற்பத்தி நுட்பங்களை பற்றியும் அவர்கள் நிறுவனம் அதில் என்ன செய்கிறது என்று கூறவும் தூண்டவே அவற்றை பற்றி கூற திறந்த வாயை அப்போது உள் அறையிலிருந்து ஆராய்ச்சி கூடத்துக்குள் நுழைந்த உருவத்தை பார்த்து படக்கென்று மூடிக்கொண்டு, பிறகு தன் நிறுவனர் தாமஸ் மார்ஷே வந்துவிட்டார், அவர்தான் அவற்றை பற்றி விவரிக்க சரியானவர் என்று பரபரப்பாக கூவினாள். உள்ளே நுழைந்த தாமஸ் மார்ஷ் மற்றவர்களை சுற்றி பார்த்து மேலும் கீழுமாக நோட்டம் விட்டார். அவரை பதில் நோட்டம் விட்ட சூர்யா, கிரண், ஷாலினி மூவருக்கும் அவரது தோற்றம் பிரமிப்பளிப்பதாக இருந்தது. தூய நீர் ஆராய்ச்சி கூடத்தின் நிறுவனரான தாமஸ் மார்ஷ் கடோத்கஜனையும் தோற்கடிக்கும் ஆஜானுபாகுவான உடல்வாகு கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் வெள்ளை வெளையர் என்று படபடத்த சற்றே நீளமான கேசமும், அவர் அவ்வப்போது நீவி விட்டுக் கொண்டிருந்த தாடியும், பெரிய மீசையும், அவர் அணிந்திருந்த தங்க விளிம்பு கொண்ட கண்ணாடியும் அவரை ராஜ கலையுடன் கூடிய விஞ்ஞானியாக காட்டின. அவரது தோற்றத்தை கண்டு வியந்த கிரண் ஷாலினியிடம் முணுமுணுத்தான். இவர் என்ன வெர்ஜின் குழுவோட தலைவர் ரிச்சர்ட் பிரான்சனை சூப்பர் சைஸ் பண்ணிட்டா மாதிரின்னா இருக்கார். ஷாலினி அவனை, உஷ், சும்மாயிரு, அவருக்கு கேட்டுட போறது என்று கண்டித்தாள். ஆனாலும் யாவ்னாவுக்கு கேட்டுவிடவே அவள் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவர்கள் மூவரையும் தாமஸ் மார்ஷுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். தாமஸ் தன் உருவத்துக்கு ஏற்றாற் போலவே கை குலுக்கும் போது கஜகம்பீரமாக பெரும் அழுத்தத்துடன் குலுக்கினார். சூர்யா அந்த குலுக்கலின் அழுத்தத்தை சற்றே முகபாவம் மாறினாலும் முறுவலுடன் சமாளித்துக் கொண்டார். ஆனால் அதற்கு தயாரில்லாத கிரணோ கையை விடுவித்துக் கொண்டு தாமஸின் பின்பக்கம் அவசரமாக போய் கையை உதறிக்கொண்டு ஒரு சிறிய நடனமே ஆடிவிட்டான். யாவ்னா சிரிப்பை அடக்கிக் கொள்ள முடியாமல் கழுக்கென்று ஒலி எழுப்பவும், தாமஸ் அவளை ஒரு கணம் கேள்விக்குறியுடன் பார்த்துவிட்டு ஷாலினி மேல் தன் கவனத்தை திருப்பினார். கிரணுக்கான கதியை கவனித்து விட்ட ஷாலினி உள்ளுக்குள் பல்லை கடித்து தயாரித்துக் கொண்டு தயக்கத்துடன் கையை நீட்டினாள். ஆனால் தாமஸோ ஒரே அடியாக மாறி அவள் கையை தன் பெரும் உள்ளங்கைகளுக்குள் மென்மையாக எடுத்துக்கொண்டு தலையை மெல்ல தாழ்த்தி, இந்த ஆராய்ச்சி கூடமே உங்கள் வருகையால் பொலிவே உள்ளது என்று கூறவே ஷாலினி நானும் கலந்த முறுவலுடன் நன்றி முணுமுணுத்தாள். கிரண் ஷாலினியிடம் வலியோடு உருமினான். ராட்சசன், பார், என் கையை போட்டு பயங்கரமா நசுக்கிட்டு உன் கையை மட்டும் லேசா தடவி வழியிறான். ஷாலினி அவனை முறைத்து மீண்டும் அடக்கினாள். சூர்யா நசுக்கப்பட்ட தன் வலக்கையை இடக்கையால் தடவி விட்டு கொண்டே தன் கூறிய பார்வையை தாமஸ் மேல் தீர்க்கமாக வைத்து தனக்கே உரித்தான அதிர்வேட்டு ஒன்றை எடுத்து வீசினார். உங்களை நேரில் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி மிஸ்டர் மார்ஷ். உங்கள் வரவேற்பறையில் நீங்கள் அமைத்திருக்கும் விஞ்ஞானபூர்வமான அறிவார்த்தமான கலையமைப்பு பிரமாதம். நீங்கள் வியட்நாமில் அமெரிக்காவுக்காக படையில் சேவை செய்து அங்கிருந்து இரண்டு குழந்தைகளையும் தத்து எடுத்திருப்பது உங்கள் நாட்டுப்பற்றோடு கலந்த மனித நேயத்தை காட்டுகிறது. ஷாலினியிடம் குழைந்துவிட்டு புன்னகையுடன் இருந்த தாமஸின் முகபாவம் அதிர்ச்சியில் மாறி பிரமிப்பையும் ஓரளவு பயத்தையும் கூட கலந்து காட்டியது. ஓரிரு முறை ஏதோ சொல்வதற்காக வாயை திறந்தவர் வார்த்தைகள் வெளிவராமல் திணறி மீண்டும் மூடிக்கொண்டார். அப்படியே பல கணங்கள் அமைதியில் கடந்தது. இறுதியாக சுதாரித்துக் கொண்ட தாமஸ் தடுமாற்றத்துடன் வினாவினார், இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் சொந்த குடும்ப விவகாரங்கள் யாருக்கும் தெரியாமல் நல்லா மறைச்சு வச்சதான் நினைச்சேனே. சூர்யாவின் யோக சக்தியை ஏற்கனவே தன் விஷயத்தில் உணர்ந்திருந்த யாவ்னாவும் வியப்புடன் பார்த்தாள். தனக்கே தெரிந்திராத தாமஸின் சொந்த விஷயங்களை பற்றி சூர்யா பிட்டு பிட்டு வைத்ததை கண்டு எப்படி அவருக்கு தெரிந்திருக்க முடியும் என்ற பிரமிப்புடன் அடுத்து என்ன நடக்கிறது என்று ஆவலுடன் பார்க்கலானாள். சூர்யாவை பற்றி நன்கு அறிந்திருந்த ஷாலினியும் கிரணும் அவர் இந்த விஷயங்களை எப்படி யூகித்தார் என்னும் விளக்கத்தை வழக்கமான ஆர்வத்துடன் எதிர்பார்த்தனர். தாமஸோ குழப்பும் பிரமிப்பும் மாறி கோபத்துக்கு இடம் தரவே உஷ்டத்துடன் தொடர்ந்தார். இதோ பாருங்க சூர்யா, என் தொழில்துறைக்கான பிரச்சனைக்கு உதவி செய்வீங்கன்னு தான் நான் யாவ்னா சொன்னதுக்கு சம்மதிச்சு உங்களை கூப்பிட்டேனே ஒழிய, இந்த மாதிரி என் தனிப்பட்ட குடும்ப விஷயங்களை பற்றி முன்கூட்டியே என்னை கண்காணித்து உழவு வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக இல்லை. சே, ஏன் இப்படி என்று குமரிக்கொண்டே போனவரை சூர்யா கையை உயர்த்தி காட்டி தனித்தார். சூர்யாவின் நேர்மை பொழிந்த அமைதியான முக பாவமும் படபடப்பின்றி அவர் செய்த அமைதி செய்கையும் தாமஸை மௌனமாக்கின. சூர்யா விளக்கலானார். நான் உழவு வேலையெல்லாம் செய்யலை மிஸ்டர் மார்ஷ். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்கிறது கூட இன்னும் எனக்கு தெரியாது. இங்கே இருக்கிற சில விஷயங்களை கவனித்து அதோடு என் கணிப்பு மற்றும் யூகங்களையும் சேர்த்து தான் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பாராட்டினேன். ஆனால் தாமஸுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. என்னை பார்த்து சில நொடிகளுக்குள்ளே எப்படி இந்த மாதிரியான ரகசியங்களை நீங்கள் கணிக்க முடியும்? என்னால் துளிக்கூட நம்ப முடியலை. சரி, உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன். எப்படின்னு நீங்கள் விளக்குங்க பார்க்கலாம். அந்த விளக்கத்தால் எனக்கு உங்கள் யூக சக்தி மேலே நம்பிக்கை வந்ததுன்னா நாம் தொடரலாம். அப்படி இல்லைனா நான் உங்களை வெளியில் தள்ள வேண்டி வரும் என்றார். கிரண் பதிலுக்கு ஆக்ரோஷத்துடன், யாய் பாட்டு என்ன சொல்கிறீங்க மிஸ்டர் மார்ஷ், கொஞ்சம் அளந்து பேசுங்க என்று பொங்க ஆரம்பிக்க ஷாலினியும் கூட கோபத்துடன் ஏதோ கூற ஆரம்பித்தாள். சூர்யா தன் இரண்டு கைகளையும் அமர்த்தி அவர்களை அடக்கிவிட்டு, மிஸ்டர் மார்ஷ், உதவ வந்துவிட்டு சும்மா விட்டு ஓடிடுறது எனக்கு பழக்கமில்லை. உங்கள் அறைகூவலை நான் ஏற்றுக்கிறேன். என் விளக்கத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை, நாங்கள் விலகிக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டு மேலே தன் கணிப்புகளை விளக்கலானான். தாமஸ், நீங்கள் பார்க்கறதுக்கே மிகவும் கவனத்தை ஈர்க்கும் வகையான தோற்றமுடையவராக இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் தோற்றத்தை விட என் கவனத்தை உடனே கவர்ந்தது உங்கள் கழுத்தை சுற்றி இருக்கிற தங்கச்சங்கிலியில் கோர்த்து ஊஞ்சலாடிக்கிட்டு இருக்கிற உங்கள் லாக்கெட் தான். அது சாதாரண லாக்கெட் இல்லைங்கிறதை அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். சூர்யா விளக்கத்தை ஒரு கணம் நிறுத்தவும் மற்றவர்கள் ஆர்வத்துடன் அந்த லாக்கெட்டை பார்த்து கொண்டு அவர் கூறுவதை கேட்டனர். தாமஸ் தன் லாக்கெட்டை ஒரு கையால் தொட்டுக்கொண்டு கண்கள் ஆர்வத்தில் குறுகினாலும் சற்றும் குறையாத அவநம்பிக்கையோடு என்று மேலே தொடருமாறு மறு கையால் சைகை செய்தார். சூர்யா தலையாட்டிவிட்டு தொடர்ந்தார். உங்கள் லாக்கெட் மற்ற லாக்கெட்டுகள் மாதிரி ஒரே வட்ட அறையோடு இல்லை. அதில் மூணு வட்ட அறைகள் ஒரே மூடிக்கு பின்னாடி இருக்கு. அதோட மூடியின் கொக்கி கொஞ்சம் லூஸாகவும் இருக்கு. அது நீங்கள் நடக்கிறப்போ குனியிறப்போ எல்லாம் திறந்து மூடுது. தாமஸின் கவனம் லாக்கெட் மேல் செல்லவும் சூர்யா மீண்டும் விளக்கத்தை நிறுத்தினார். தாமஸ் ஆச்சரியத்தோடு லாக்கெட்டை எடுத்து பார்த்தார். அட, லூஸாக தான் இருக்கு. நேற்று ராத்திரி எடுத்து வைக்கிறப்போ மூடி லேசாக அழிஞ்சிடுச்சு. அதில் லூஸாகிடுச்சு போல் இருக்கு. நான் கவனிக்கவே இல்லை. நீங்கள் சட்டுன்னு கவனிச்சிட்டீங்களே என்றவர் அவநம்பிக்கை சற்று குறையவும் ஆர்வத்துடன், சரி இன்னும் என்ன கவனிச்சிங்க சொல்லுங்க என்று ஊக்குவித்தார். சூர்யா மேற்கொண்டு தன் கணிப்புகளை விவரிக்கலானார். அவரது சுவையான விளக்கம் தாமஸின் அவநம்பிக்கையை அடியோடு தகர்த்தெறிந்து சூர்யாவின் யூகத்திறமையின் உச்சத்தை எடுத்து காட்டவே சூர்யாதான் தன் பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற பூரண நம்பிக்கையை தாமஸுக்கு வளர்த்தது. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.